الحمد لله الذي كان بعباده خبيرا بصيرا، والصلاة والسلام على من بعثه ربه هاديا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا، أما بعد، فيقول الله سبحانه وتعالى في محكم كتابه بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من طلب الدنيا حلالا استعفافا عن المسألة وسعيا على عياله وتعطفا على جاره جاء يوم القيامة ووجهه مثل القمر في يوم البدر، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகனற்ற அன்புடையோ ஒருவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை புகழ்ந்து, ஈருலக தலைவர் சையதுல் கௌனே தாஜுல் மதீனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றியது மாத்திரமல்லாமல் தானும் செயல்படிந்து பிறரிடமும் அந்த அமானிதத்தை ஒப்படைத்து எத்தி வைத்து சென்ற கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், தயாமனால் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. மேலான கண்ணியத்துக்குரிய என் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் அருளி இருக்கும் இந்த அமானிதமான குறுகிய கால சொற்ப கால நேரங்களுக்குரிய இந்த மிக முக்கியமான பயணத்தில் அல்லாஹுவின் கட்டளை, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி அதை பாதுகாத்து அதை எட்டி வைத்து சாலிஹான முத்தகிங்களாக வாழுவதற்கு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் நசீஹத்திலும் நல்லுபதேசம் பிறப்பித்துக் கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய நண்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான். இஸ்லாம் இதனுடைய அனைத்து சட்டத்திட்டங்களும் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் என்ற ஒரு குறுகிய வட்டாரத்துக்குள்ளால் இருந்து ஒரு குறுகிய வடிவில் இருந்துதான் இந்த முழு மார்க்கத்தையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான், இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்திக் கொண்டும் இருக்கிறான். எனவே இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு சட்டத்தையும் எந்த காலத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் மனிதர்களுடைய சிந்தனைக்கோ மனிதர்களுடைய தேவை கேற்றவாறோ இஸ்லாம் அமைக்கப்பட மாட்டாது. இன்னதீனல்லாஹி இஸ்லாம் என்றும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் அது குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் என்ற அந்த நாலு அடிப்படையை வைத்துதான் எப்பொழுதும் இஸ்லாமிய சட்டம் இந்த சமூகமுக்கு ஒப்படைக்கப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும்
மிக உறுதியாக பதிய வேண்டிய ஒரு செய்திதான், இஸ்லாத்துடைய எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு வழிகாட்டலும் மனிதர்களுக்கு, மனித சமூகத்துக்கு தீங்கையோ நெருக்கடியையோ அநியாயத்தையோ அட்டூழியத்தையோ உண்டாக்குவதற்காக இஸ்லாத்துடைய எந்த ஒரு சட்டத்தையும் அல்லாஹ் அமைத்தது கிடையாது. இஸ்லாம் அல்அஹ்காமு ஷரியா தத்ூரு ஹௌலல் மசாலிஹில் பஷரியா, எப்பொழுதும் இஸ்லாத்துடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் சட்டங்களும் மனித சமூகத்துடைய நலனையும் மனித சமூகத்துடைய பாதுகாப்பையும் மையமாக வைத்துதான் அல்லாஹ் இஸ்லாத்தை அமைத்திருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதனுடைய நலனுக்காக இஸ்லாமிய ஷரியாவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால், எப்பொழுது இந்த மனிதன் இந்த கிராமம் இந்த சமூகம் ஷரியாவுக்கு முரணாக முயற்சிக்கப்படுமோ முயற்சிப்பார்களோ அப்பொழுதுதான் அந்த சமூகத்தில் அநியாயமும் அட்டூழியமும் நெருக்கடியும் ஆபத்தையும் அந்த சமூகம் சந்திக்கும் என்பதை சந்தேகம் கிடையாது. ஒரு சஹாபி முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத், ஒருவர் தண்ணியை மண்ணை பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பத்தில் குளிப்பு கடமையாகி தான் காயப்பட்டிருப்பதனால் அவர் மண்ணை வைத்து தயம்மும் செய்ய வேண்டிய கட்டத்தில் அவர் தயம்மும் செய்யாமல் அவர் தண்ணீரை பயன்படுத்துகிறார். ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், தண்ணீரை பயன்படுத்தின அந்த சஹாபியை நாம் போய் பார்க்குகிறோம், அவர் அங்கே உயிரை இழந்து மையத்தாக வீழ்ந்து கிடக்கிறார். இஸ்லாத்துடைய எந்த ஒரு சட்டமும் அன்பானவர்களே, அது மனிதனுடைய நலனை மையமாக வைத்து அல்லாஹ் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றானே அன்றி, இது மனிதனுடைய கெடுதிக்கோ அவர்களுக்கு நெருக்கடியை உண்டாக்குவதற்கோ அவர்களை சிரமப்படுத்துவதற்கோ கிடையாது. என்று குர்ஆன் பல இடங்களில் எங்களுடைய நலன் எங்களுடைய முன்னேற்றம் சமூகத்துடைய பாதுகாப்பு அனைத்தையும் அல்லாஹ் ஷரியத்துடைய சட்டத்தில் தான் இணைத்து வைத்திருக்கிறான். அது சாதாரண ஒரு சுண்ணா மாற்றம் செய்யப்பட்டாலும் அங்கே மிகப்பெரிய சோதனையை அந்த சமூகம் சந்திக்கும் என்பதை வரலாற்று ரீதியாக நாம் கண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய என் நண்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் நண்பார்ந்த சகோதரர்களே, ஷரியாவுடைய சட்டம் என்று வரும் பொழுது நாம் இந்த ரெண்டு நம்பிக்கை, ஒன்று ஷரியா என்ற சட்டம் அது காலத்துக்கு சந்தர்ப்பத்துக்கு சூழலுக்கு ஏற்றவாறு யாராலும் அதை மாற்ற முடியாது. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்பட்ட பூர்த்தியான மார்க்கம். இரண்டாவது, அந்த மார்க்கத்தில் தான் அல்லாஹ் இந்த சமூகத்துடைய நலனை சத்தியமாக வைத்திருக்கிறார். என் அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இந்த ரெண்டு கோட்பாடுடன் ஒரு முஸ்லிம் தனது வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முதலாவது கடமை தன்னுடைய அமல் இபாதத், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த கட்டாய கடமையாகிய இந்த ஐந்து விடயத்தை ஒரு முஸ்லிம் மார்க்கமயப்படுத்தினதுக்கு பின்பு சரியாவாக தனது இபாதத்தை மாற்றியதற்கு பின்பு ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான கட்டாய கடமை அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உடைய ரிவாயத், طلب كسب الحلال فريضة بعد الفريضة. மிக தெளிவாக அந்த ஹதீஸ் அதனுடைய சனதில் சில வார்த்தைகள் உலமாக்களுடைய கலாம் இருந்தாலும் அதனுடைய மத்தன் அந்த ஹதீஸுடைய கருத்து மிகவும் சஹீஹானது. நிறையவர்கள் என்ன கூறுகிறார்கள், ஒரு முஸ்லிம் தனது அமல் இபாதத்துடைய மார்க்கத்தை படித்ததற்கு பின்பு தான் செய்ய வேண்டிய தான் படிக்க வேண்டிய கட்டாயமான ஒரு பொருள் கூறினார்கள், பலபு கஸ்பில் ஹலால், தனது மார்க்கம் தான் செய்ய வேண்டிய கடமையை முதன் முதலாக இபாதத்துக்கு பின்பு செய்ய வேண்டியது கொடுக்கல் வாங்கல் என்றார்கள். மாவல தனது வியாபாரத்தை அல்லாஹ் குர்ஆனில் ஹதீஸில் ஷரியா தனது வியாபாரத்தை எவ்வாறு அமைக்க செய்திருக்கிறார்கள் என்பதை படிப்பது வியாபாரத்தை ஷரியாவாக மாற்றுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய முதன்மையான கட்டாய கடமை. அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று முழு நாட்டிலும் நாம் அதிகமானவர்கள் நாட்டில் சிறுபான்மையாக வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு தடமாற்றம் ஒரு கேள்விதான், முஸ்லிம் தனியார் சட்டம் எங்களுக்கு கிடைக்குமா, பாதுகாக்கப்படுமா, அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டிய நான் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று முழு நாட்டு முஸ்லிம்களும் இன்று அதுதான் பேச்சாக அதுதான் நடவடிக்கையாக அதுதான் சிந்தனையாக நாம் மாறியிருக்கிறோம். நேசத்துக்குரியவர்களே, நாம் சரியாவாக மாற்ற வேண்டியது எங்களுடைய தனிப்பட்ட நிகாஹ் தலாக் அது வக்ஃப் இது போன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணிதான் எங்கள் ஒவ்வொருவருடைய வியாபாரத்தையும் ஷரியா மயப்படுத்துவது. குர்ஆன் ஹதீஸுடைய சட்டப்பூர்வமாக எங்களுடைய வியாபாரத்தை மாற்றுவது, வியாபாரத்துடைய கல்வியையாவது படிப்பது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உண்டான கட்டாய கடமை. இமாம் நவவி அவர்கள் ஷரஹுல் முஹத்தபில் எழுதும் பொழுது கூறுகிறார்கள், ஒரு வியாபாரி தனது வியாபாரத்தை குர்ஆன் ஹதீஸ் எனது வியாபாரத்துக்கு என்ன வழிகாட்டலைகளை செய்கின்றது என்பதை படிப்பது ஃபர்து ஐன் என்கிறார். தொழுவது எவ்வாறு கடமையோ அந்த தொழுகையை நிறைவேற்றுவது படிப்பதும் கடமை. அது போன்று மேலானவர்களே, தொழில் செய்வது கடமை, அந்த தொழிலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அறிவை படிப்பது கட்டாய கடமை. சஹாபாக்களுடைய காலத்தில் பார்த்த ஒரு ஆச்சரியமான செய்திதான் அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய பஜார் அவர்களுடைய கடை தெருவுகள் அங்கே தொழில் செய்யக்கூடிய எந்த ஒரு சகோதரரும் தான் செய்யக்கூடிய தொழிலுடைய சட்டத்தை படிக்காமல் வியாபாரம் செய்த வரலாறு கிடையாது. ஹஜ்ரத் சையிதுனா உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சாட்டையுடன் சுற்றுவார்கள் பஜாரில், கூறுவார்கள், மதீனாவுடைய எங்கட பசார்ல வியாபாரத்துடைய ஷரியாவுடைய வியாபாரத்தின் ஷரியாவுடைய சட்டத்தை படிக்காமல் இந்த பசாரில் யாரும் தொழில் செய்யக்கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்று காலம் அந்த ஹைருல் குரூன் மிக சிறந்த காலத்தில் ஹதரத் சையிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், அஜபன் நான் ஆச்சரியப்படுகிறேன், ஒருவர் வியாபாரம் செய்கிறார், மனித்தஜர கவுல் ஐயத ரிபா, ஹதரத் சையிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு கூறுவார்கள், நான் ஆச்சரியப்படுகிறேன், எந்த மனிதன் வியாபாரம் செய்கிறாரோ அந்த வியாபாரத்துடைய ஷரியாவுடைய சட்டத்தை படிக்காமல் வியாபாரம் செய்தவனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ஏன் ஆச்சரியம், அவர் கஷ்டப்படுகிறார், சிரமப்படுகிறார், தனது குடும்பத்தை பாதுகாத்து குடும்பத்தை சந்தோஷப்படுத்தி சொர்க்கம் நுழைவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அந்த முயற்சி, அந்த ஆசை, அந்த கஷ்டம் மார்க்க தெளிவின்மை காரணமாக மார்க்கத்துடைய தெளிவின்மை காரணமாக அவன் வட்டியில் போய் சிக்கிக் கொள்கிறான் என்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர் செய்தன அலி இப்னு அபி தாலிப் சொன்னது இந்த காலத்துடைய பஜார் அல்ல, இந்த காலத்துடைய நிலைமையை பார்த்தல்ல, ஹைருல் குரூன், சிறந்த காலம், காலங்களிலே பாக்கியமான புனிதமான காலத்தில் செய்தன அலி இப்னு அபி தாலிப் என்ன கூறினார்கள், மார்க்கத்தை தெரியாமல் வியாபாரம் செய்தால் வட்டியில் சிக்கிக் கொள்வீர்கள் என்றால். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் அன்பார்ந்த சகோதரர்களே, குறைந்த பட்சம் மார்க்க மையப்படுத்துவது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் செய்யக்கூடிய தொழிலில் சரியா எதை தேடுகின்றது, சரியா எதை முன்வைக்கின்றது என்பதையாவது ஏதாவது ஒரு தருணத்திலாவது ஏதாவது ஒரு தருணத்திலாவது உலமாக்களை சந்தித்து தகுந்த உலமாக்களிடம் கால்மடித்து அவர்களை அணுகி சரியாவுடைய சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறோம். அமையிலானவர்களே, கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு காலத்தை நீங்கள் காணுவீர்கள், நீங்கள் ஒரு காலத்தை சந்திப்பீர்கள், அந்த காலத்தில் அன்ஃபஸுல் அஷ்யா, சமூகம் அவர்களுடைய மார்க்கமாக, அவர்களுடைய கிப்லாவாக, அவர்களுடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கு மையமாக செல்வத்தை காண்பார்கள், செல்வத்தை மையப்படுத்துவார்கள். அந்த காலத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், செல்வம் மையமாக்கப்பட்டால் செல்வத்தை சரியத்துடைய முறையில் எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த துடிப்பை அந்த சமூகம் இழந்து விடுவார்கள். பணம் தான் மையமாக்கப்படும் பொழுது சரியத்தை கண்டுகொள்ள மாட்டார்கள். அந்த காலத்தை நீங்கள் அடைந்தால் விளங்கிக் கொள்ளுங்கள், அது கியாம நாளுடைய அடையாளம் என்பது அவர்கள் காட்டி தந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று என்னுடைய தொழில் இது கியாம நாளுடைய அடையாளத்துக்கு காரணமாக இருக்கின்றதா, நானும் அதற்குள்ளால் ஒரு மனிதனாக மாறிவிட்டேனா என்று சிந்திப்பது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை. சரியாவுடைய சட்டம், ஒரு மனிதன் தொழில் செய்யும் பொழுது தனது தொழிலில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் இஸ்லாம் எதை எதிர்பார்க்குகின்றது? மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ரெண்டு ஹதீஸ் இந்த சுருக்கமான நேரத்தில் உங்களுக்கு முன் இந்த ரெண்டு ஹதீஸை பகிர்ந்து கொள்வது போதும் என்று நான் நினைக்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், அத்தாஜுல் சதூக்குல் அமீன் மஅல் அம்பியா யுவ ஷுஹதா யுவ ஸாலிஹீன். ஒரு கட்டத்தில் கூறினார்கள், ஒரு வியாபாரி தான் செய்யக்கூடிய வியாபாரத்தினால் அவன் கியாம நாளில் அல்லாஹ் அந்த வியாபாரத்தை காரணமாக வைத்து, ஹஜ் அல்ல, உம்ரா அல்ல, தான் செய்த அமலிபாதத் அல்ல, அவர் செய்த வியாபாரத்தினால் அல்லாஹ் சுஹதாக்களுடன் அவரை எழுப்பாட்டுவார். இரண்டாவது ஹதீஸ் சுனன் திருமதியில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ஜத்துல் வதாவை முடித்துவிட்டு மதீனாவுடைய கடை தெருக்கு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா மஅஷர துஜார், யா மஅஷர துஜார், ஏ வியாபாரிகளே, வியாபாரிகளே, நிச்சயமாக கியாமத்துடைய தினத்தில் சில வியாபாரிகளை வியாபாரத்தை காரணமாக வைத்து, விபச்சாரம் அல்ல, கொலை அல்ல, அநியாயம் அல்ல, அத்தூழியம் அல்ல, வியாபாரத்தை வைத்து அல்லாஹ் பாவிகளுடன் எழுப்பாட்டுவான் என்றார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரிய நண்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, என்னுடைய தொழில் எனக்கு சொர்க்கத்தை பெற்று தருமா அல்லது அதற்கு எதிர்முரணாக இருக்குமா? இது மௌத் வருவதற்கு முன்னால் நானும் நீங்களும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய விடயம். இந்த நாட்டுடைய முஸ்லீம்களாகிய நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முதன்மையான கடமை, என்னுடைய வியாபாரம் சொர்க்கத்துக்கு காரணமாக இருக்கின்றதா அல்லது அதற்கு எதிர்முரணான ஒரு பாதையை முன்னோக்கி கொண்டு செல்கின்றேனா? கண்ணியத்துக்குரியவர்களே, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஒரே ஒரு சஹாபியை உதாரணமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஒரு சஹாபியுடைய நடவடிக்கை எங்களுக்கு போகும் என்று நான் நம்புகிறேன். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வரும் பொழுது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சஹாபி, ஏழையான ஒரு சஹாபி. எந்த அளவு ஏழ்மை தெரியுமா? திருமணம் முடிக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய திருமணம். சஹீஹுல் புகாரியுடைய வார்த்தை, வஸ்னு நவாஃபம் மின ஸஹப், தான் தனது மனைவிக்கு கொடுத்த மகருடைய தொகை என்ன தெரியுமா? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் தனது மனைவிக்கு கொடுத்த மகருடைய தொகை ஒரு திருகமும் கிடையாது, ஒரு திருகமும் கிடையாது. அவர் கொடுத்த பணத்தின் அளவு வஸ்னு நவாஃபம் மின ஸஹப் என்றால் கா திருகம் என்று சொல்லலாம். ஒரு திருகமும் கிடையாது, அரைவாசி திருகமும் கிடையாது, ஒரு காவாசி பகுதியை தான் தனது மனைவிக்கு மகராக கொடுத்தார். திருமணம் நடந்ததுக்கு பின்னால் அவருக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவுலின் வலவு பிசாத்தின், அப்துல் ரஹ்மான் அல்லாஹ் உனக்கு தருவான் செல்வத்தை, ஒரு ஆட்டை கொண்டாவது ஒரு வலிமாவை கொடுத்து கொடுப்பாயாக என்றார்கள். அந்த அளவு ஏழ்மையான சஹாவி, அந்த அளவு கஷ்டமான சஹாவி. மேலானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நீண்ட நேரம் பேசுவதற்கல்ல, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபை பற்றி தெரியாத யாருமே இருக்க முடியாது. அல்லாஹ் ஹாபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் தனி ஒரு ரிசாலாவை எழுதியிருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் யார், அவருடைய செல்வம் என்ன, அவர் சம்பாதித்த இந்த சமூகத்துக்கு ஆற்றிய சேவை என்ன? மேலானவர்களே, ஒரு கட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் தாஜிரு ரஹ்மான் என்றார்கள். அப்துல் ரஹ்மான் ரஹ்மானுடைய வியாபாரி என்றார்கள், அல்லாவின் வியாபாரி அப்துல் ரஹ்மான் என்றார்கள். அந்த அளவு ஃபத்ஹுல் பாரி நான் நினைக்கின்றேன். அல்லாமா ஹாபிஸ் அவர்கள் ஒரு வார்த்தை எழுதுகிறார்கள், கூறுகிறார்கள், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அல்லாஹ் எந்த அளவு செல்வ செழிப்பை கொடுத்திருந்தான் என்றால், கூறுவார்கள் அப்துல் ரஹ்மான், நான் மண்ணை தொட்டால் அந்த மண்ணம் தங்கை தங்கத்தை போன்று மாறிவிடுமாம், மண்ணை தொட்டால் அந்த மண் தங்கத்தை போன்று மாறிவிடும் என்றால், அந்த அளவு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்தான், அந்த அளவு வளத்தை கொடுத்தான், அந்த அளவு செல்வத்துடைய சரியாவுடைய அந்த எதிர்பார்ப்பை தனக்குள்ளால் வசப்படுத்தினார்கள் அப்துல் ரஹ்மான். சுபஹானல்லாஹ், ஒரு நேரம் ஒரு சஹாபி எழுந்து கேட்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கு இந்த அளவு விசாலமான செல்வத்தை தந்தானே, என்ன காரணிகளால் இந்த செல்வத்தை நீங்கள் பெற்றீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் மேலானவர்களே, ஒரு வியாபாரி, அவர் ஒரு வியாபாரி, வியாபாரத்தின் மூலமாக மதீனாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறியவர். கேட்டார்கள், அந்த வியாபாரத்தை எவ்வாறு அமைத்துக் கொண்டீர்கள் என்றும் சொல்லலாம், எதன் மூலமாக இந்த செல்வத்தை பெற்றீர்கள், என்ன விடயத்தை கொண்டு இதை நீங்கள் ஆளுமை செய்தீர்கள்? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு வார்த்தை, ஆனால் உலமாக்கள் அதை மூன்று மிகப்பெரும் ரகசியங்களாக, மிகப்பெரும் அடிப்படை தொழிலில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக படித்து தருகின்றார்கள். ஒன்று கூறினார்கள், அப்துல் ரஹ்மான் வல்லாஹி, அல்லாவின் மீது ஆணையாக, மா பிஸுதைனா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் எப்பொழுதும் வியாபாரம் செய்யும் பொழுது, மேலானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் அன்பானவர்களே, வியாபாரம் செய்யும் பொழுது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கூறுகிறார்கள், நான் எப்பொழுதும் கடனுக்காக அல்ல, செக் செக் பால் துண்டுக்காக அல்ல, பில் டு பில் அதுக்காகவும் அல்ல, நான் வியாபாரம் செய்தால் எப்பொழுதும் எனது வியாபாரம் பணத்துக்காக தான் இருக்கும் என்றால், கேஷ் தொகையான பணம், கடனுக்காகவோ அது செக்குக்காகவோ அது பில்லுக்காகவோ அது ஏனைய விடயத்துக்காகவோ நான் தொழில் செய்ய மாட்டேன். தொழில் செய்தால் எனது தொழில் நான் செய்யும் பொழுது முதலாவது கடைபிடிக்கும் முதல் ரகசியம், நான் எப்பொழுதும் கேஷுக்காக தொழில் செய்வேன். எனக்கு ஞாபகம், இளானவர்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருமுறை ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபிடம் கடன் கேட்டு செல்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் இதை கூறினார்கள், தெரியுமா, அமீருல் முஃமினீன் நாட்டுடைய பிரசிடென்ட் வந்திருக்கிறார் கடனுக்காக வேண்டி. சொன்னார்கள், அமீருல் முஃமினீன், நீங்கள் தான் மதீனாவில் மிக பெரும் செல்வந்தர், பைத்துல் மாலுடைய முழு நிதியும் அல்லாஹ் உங்களுடைய கையில் தந்திருக்கிறார், ஏன் இந்த அப்துல் ரஹ்மான் அவுஃபிடம் வர வேண்டும், பாவிக்கலாமே, அதை எடுத்துவிட்டு பைத்துல் மாலை செலுத்தலாமே என்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பானவர்களே, நான் செல்ல வரக்கூடிய ஒரே ஒரு விடயம், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் எங்களுக்கு படித்து தந்த தொழிலில் உண்டான மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல், பணத்துக்காக, கேஷ் சல்லிக்காக, அது நாணயத்துக்காக தனது வியாபாரத்தை அமைத்துக் கொண்டார்கள். இன்று சமூகத்தில் நாம் கண்ணூடாக பார்க்கக்கூடிய, காதலூடாக கேட்கக்கூடிய ஆச்சரியமான தகவல், கடனின் காரணமாக, செக்கின் காரணமாக, பில்லின் காரணமாக எத்தனை கடைகள், எத்தனை தொழிற்சாலைகள் பூட்டப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இரண்டாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கூறினார்கள் என்ன வார்த்தை, சுபஹானல்லாஹ், மா இஸ்தகல்லை துரிபஹா வமா இஸ்தகல்லை துரிபஹா. உலமாக்கள் ரெண்டு விளக்கத்தை இருக்க எழுதியிருக்கிறார்கள். ஒன்று, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கூறினார்கள், நான் தொழில் செய்யும் பொழுது ஒன்று பணத்துக்காக செய்வேன், இரண்டாவது எனக்கு கிடைக்கும் லாபம், எனக்கு கிடைக்கும் லாபம், இந்த லாபத்தை ஒரு பொழுதும் நான் அற்பமாக நினைக்க மாட்டேன். ஒரு சிறு தொகையாக இருந்தாலும், அது சிறு பணமாக இருந்தாலும், சில நேரம் லாபமே கிடைக்காவிட்டாலும் நான் ஒரு கட்டத்திலும் அற்பமாக நினைக்க மாட்டேன். இளானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த ஒரு பணம் கிடைத்தாலும் அதை பெருமையாக, அதை பொறுமதியாக, அதை பெருதி படித்து அந்த பணம் என்னை விட்டு போவதற்கு முன்னால் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன். அன்பானவர்களே, நேசத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய மனோநிலை எந்த அளவு நாம் சஹாபாக்களை அல்லாஹுடைய அந்த எதிர்பார்ப்பை விட்டு நாம் தூரமாகி விட்டோம் என்றால், மேலானவர்களே, நன்றி செலுத்துதல் என்பது எங்களுடைய எண்ணத்தை விட அதிகமாக கிடைத்தல் தான் நன்றி என்ற உணர்வு எங்களுக்கு வருகின்றது. அவ்வாறல்ல மேலானவர்களே, ஒரு மூட்டை தூக்கக்கூடிய, நான் நினைக்கின்றேன் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி காலம், அவருடைய காலம், ஒரு நாள் ஒரு மூட்டை தூக்கக்கூடிய ஒரு சகோதரருடன் நாட்டாமையுடன் பயணம் செய்தார்கள். பயணம் செய்யும் பொழுதே அந்த நாட்டாமை ஆச்சரியமான ஒரு வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் என்ற சிக்கரை முடிந்து செல்கின்றார்கள். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அந்த வேளை முடித்த கணம் அந்த நாட்டாமையை சந்தித்து கேட்டார்கள், சகோதரரே, ஆச்சரியமான சிக்கர், அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ், நான் எங்குமே கண்டது கிடையாது, இந்த ஹதீஸிலும் எந்த கிதாபிலும் இந்த திக்ரை நான் கண்டது கிடையாது, ஆச்சரியமாக இருக்கின்றது இந்த திக்ர், இதனுடைய அர்த்தம் என்ன கேட்டார்கள். சிலானவர்களே, அந்த நாட்டாமை ஹஜரத் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி பார்த்து கூறினார்கள், ஹசன், நாட்டாமையாக இருந்தாலும் நான் அல்லாஹ் எனக்கு வாழ்க்கையில் பல நூறு பாக்கியங்களை செய்திருக்கிறான், பல நூறு பாக்கியங்களை செய்திருக்கிறான், இந்த பாக்கியங்களை நினைத்து நான் அல்ஹம்துலில்லாஹ் என்கிறேன் என்றார்கள். இந்த பாக்கியத்தை அனுபவித்துக் கொண்டும் நன்றி இல்லாமல் பாவம் செய்யக்கூடிய அந்த குற்ற மனோ எண்ணத்தின் காரணமாக நான் அஸ்தஃபிருல்லாஹ் என்றேன் என்றார்கள். அழுது விட்டார்கள். கூறினார்கள், ரப்பஹம்மாலின் அஸ்கஹு மினல் ஹசன், கூறினார்கள், எத்தனையோ இந்த நாட்டாமைகள் ஹசனுல் பஸ்ரியை விட அல்லாஹுடைய விருப்பத்தை விளங்கி வைத்திருக்கின்றார்கள் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பானவர்களே, நேசத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு இரண்டாவது படித்து தந்த மிகப்பெரும் பாடம், எந்த ஒரு லாபத்தை நீ எடுத்துக்கொண்டாலும் உன்னை விட்டு அது பிரிந்து செல்வதற்கு முன்னால் நன்றி செலுத்தக்கூடியவனாக இரு. மூன்றாவது, மா இஸ்தகல்லை துருபஹா என்ற மிகப்பெரும் அந்த வார்த்தை எங்களுக்கு படித்து தந்த மிகப்பெரும் செய்தி என்ன தெரியுமா? எனக்கு கிடைக்கும் லாபத்தை ஒரு நாளும் நான் எனக்கென்று மாத்திரம் நான் சேமித்து வைத்தது கிடையாது. தொழில் செய்யும் பொழுது தொழிலுடைய நோக்கத்தை படித்து தந்தார்கள், தொழில் செய்யும் பொழுது நாம் வைக்க வேண்டிய நீயத்தை படித்து தந்தார்கள். நான் சம்பாதிப்பது ஏன் தெரியுமா? எனக்காக கிடையாது, எனது குடும்பத்துக்கும், எனது அயல் வீட்டார்களுக்கும், என் சமூகத்துக்கும், என் நாட்டவர்களுக்கும் ஆக நான் சம்பாதிக்கின்றேன் என்ற தூர மனப்பான்மையுடன் நான் சம்பாதிப்பதனால் தான் அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்றார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, என் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் செய்ய வேண்டிய மிகப்பெரும் கட்டாய கடமை இதுதான். எங்களுடைய தொழில் துறவுகளை, எங்களுடைய வியாபாரத்தை சரீஅத்மயமாக்குவோம். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய வியாபாரமாக மாற்ற வேண்டும் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் படித்து தந்ததை போன்று எங்களுடைய எண்ணத்தை சீராக்கி குர்ஆன் செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசம் தான். எங்களுடைய வியாபாரம் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய எந்த ஒரு நடவடிக்கையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த கடமைகளுக்கு தடையாக இருக்கக்கூடாது. வேளாண்வர்களே, அல்லாஹுவின் நல்லடியாக்களே, நல்லெண்ணத்துடன் சம்பாதிக்கிறோம், நல்ல ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறோம், ஹலாலை அடைவதற்காக சம்பாதிக்கின்றோம், சொர்க்கத்துடைய பாதையில் போக வேண்டும் என்ற துடிப்புடன் முயற்சிக்கிறோம். ஆனால் நாம் விடுகின்ற மிக பெரும் குறை என்ன தெரியுமா? எங்களுடைய தொழில் எங்களுடைய கடமைகளுக்கு தடையாக இருக்கின்றது. கடமை என்று வரும் பொழுது மீளானவர்களே, ஒரு கடமை அல்லாஹுவுக்கு அடியான் செய்ய வேண்டிய கடமை, இது போன்றுதான் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை. கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த ஒரு கடமைகளுக்கும் எங்களது தொழில் தடையாக அமையக்கூடாது. கடமை என்று வரும் பொழுது நாம் யோசிக்கலாம். மேலானவர்களே, கடைசியாக கூறி முடித்துக் கொள்கிறேன். கடமை என்று வரும் பொழுது நாம் யோசிக்கலாம், எனது தொழில் பரலான விடயங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று யோசிக்கலாம். மேலானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுத்த பாடம் பரலான கடமைகள் மட்டுமல்ல, தனது தொழில் இந்தளவு பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு சுன்னத்தை செய்வதற்கு கூட தடையாக இருக்கக்கூடாது. ஹதரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நாம் அனைவரும் அறிந்த அறிஞர், அவர் ஒரு முஹத்திஸ், ஒரு ஃபக்கீஹாக வாழ்ந்து சென்றவர். உலகத்தில் வந்த அறிஞர்கள் ஒருவர், சிலர்கள் முஹத்திஸாக இருந்தால் ஃபக்கீஹாக கிடையாது, ஃபக்கீஹாக இருந்தால் முஹத்திஸாக கிடையாது. ஆனால் இமாம் புகாரி அவர்கள் முஹத்திஸன் வ ஃபக்கீஹன், ஒரு முஃப்தியாக ஒரு முஹத்திஸாக வாழ்ந்து சென்றவர்கள். ஆனால் அதைவிட ஆச்சரியம், இமாம் புகாரி அவர்கள் ஒரு வியாபாரியாகவும் இருந்திருக்கிறார்கள், ஒரு வியாபாரியாகவும் இருந்தார்கள். சுபஹானல்லாஹ், ஒரு தருணம் தனது வியாபார பொருட்களை எடுப்பதற்காக ஒரு ஜமாஅத் ஒரு கோஷ்டி வந்து வியாபாரத்து விலையை பேசுகின்றார்கள். இமாம் புகாரி 5000 திர்ஹமுக்கு விலை அளிக்கிறார்கள். 5000 திர்ஹமுக்கு நாங்கள் நாளை எடுக்க வருகின்றோம் என்ற செய்தியுடன் அந்த ஜமாஅத் திரும்பினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, திரும்பக்கூடிய அந்த ஜமாஅத் யாரும் உறுதிப்படுத்தாமல் கூறினார்கள், உறுதியின்றி கூறினார்கள், சில வேளை நாம் வருவோம், நாளை வெயுங்கள் என்று சென்று விட்டார்கள். அதே நாள் அன்று மாலை அல்லது அடுத்த நாள் இன்னும் ஒரு கோஷ்டி வருகின்றது. இமாம் புகாரியுடைய அந்த வியாபார பொருட்களை எடுப்பதற்கு அவர்கள் வந்து பார்த்தால் சுபஹானல்லாஹ், ஆச்சரியம், பொறுமதியான சாமான்கள், அது 5000 அல்ல 10000 திர்ஹத்துக்கு பொறுமதியாக இருந்தது. விலை பேசுகின்றார்கள், 5000 அல்ல 10000த்துக்கு எங்களுக்கு இதை தாருங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் செய்த மிக பெரும் ஆச்சரியம், மிக பெரும் பாடம், கிதாபுல் புயூஐ எழுதின இமாம் புகாரி எங்களுக்கு படித்து தந்தார்கள். அந்த சகோதரர்களுக்கு கூறின வார்த்தை மேலானவர்களே, நேற்று இந்த பொருட்களை சிலவர்கள் பார்க்க வந்தார்கள், பார்த்து விட்டு என்னுடன் விலை பேசும் பொழுது 5000 என்று பேசினார்கள். எனது மனதில் வந்தது 5000 இருந்தால் இவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற எண்ணம் வந்திருந்ததனால் 10000க்கு நீங்கள் விலை பேசுகிறீர்கள், அந்த எண்ணத்தை கூட முறிக்காமல் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனவே அந்த எண்ணத்தை முறிக்காமல் இருப்பதற்காக வேண்டி 10000 எனக்கு அவசியம் கிடையாது, அந்த மனிதர்கள் வந்தால் இந்த சாமானை நான் கொடுக்கிறேன், நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பானவர்களே, நேசத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உன்னதமான பரிசுத்தமான அடுத்த மக்களுடைய சந்தோஷப்படக்கூடிய முழு நாட்டுக்கும் முன்மாதிரியான ஒரு வியாபார களத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படித்து தந்தார்கள். ஆனால் கவலையான செய்தி, கண்ணீர் வடிக்க வேண்டிய செய்தி, இந்த வியாபாரத்தை வைத்து இன்று எங்களது மார்க்கத்தை நாம் கொண்டு கொண்டிருக்கிறோம். எங்களை மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பம் மட்டுமல்ல, எங்களுடைய சமூகம் மட்டுமல்ல, மேலானவர்களே, அந்நியவர்கள் இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய தொழில் துறவுகளை நாம் அசிங்கப்படுத்தி விட்டோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, தொழில் துறவுகளை ஷரியாவுடைய முறையில் மாற்றுவது ஒவ்வொரு முஸ்லிமும் மீது உண்டான கட்டாய கடமை. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எங்களது தொழில் துறவுகளை மிகவும் சிறந்த முறையில், அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் அமைத்து அல்லாஹுவின் திருப்தியை பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றோர்களது பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள் பூரா உலகம் முஸ்லிம்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்து எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யல்லா இரக்கத்துக்குரியவனே, நாட்டின் நிலைமை யல்லா, நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான நிலைமையை சீராக்கி தந்தருள்வாயாக, நாட்டில் ஒற்றுமையை உண்டாக்கி தருவாயாக, புரிந்துணர்வை உண்டாக்கி தருவாயாக, விட்டுக் கொடுப்பை உண்டாக்கி தருவாயாக. யல்லா இரக்கத்துக்குரியவனே, எங்களுடைய பாவம் எங்களுடைய பொடுப்போக்கின் காரணமாக எங்களை நீ சோதித்து விடாதயல்லா, எங்களை நீ சோதித்து விடாதயல்லா, எங்களுடைய உடைமைகளையோ உரிமைகளையோ பறித்து விடாதயல்லா. இதோ உன்னிடத்தில் நாம் தௌபா செய்து யல்லா உறுதியான ஒரு முடிவுடன் உடன்படிக்கையுடன் கையேந்தி நிற்குகிறோம். யல்லா, எங்களுடைய தொழில் துறவுகளை சீராக்குவதற்கு நீ உதவி செய்வாயாக. அதன் மூலமாக இந்த நாட்டில் முஸ்லீம்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் நல்லெண்ணத்தை உண்டாக்கி தருவாயாக. எங்களுடைய தொழிலை வைத்து சொர்க்கம் நுழைவதற்குரிய அந்த மிகவும் பாக்கியம் பெற்ற அந்த கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் உண்டு சேர்ப்பாயாக, எங்களுடைய குழந்தைகளை உண்டு சேர்ப்பாயாக, நாட்டு மக்களை உண்டு சேர்ப்பாயாக, பூங்கா உலக முஸ்லீம்களை உண்டு சேர்ப்பாயாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.